சொன்னாலே காஞ்சி புராணத்திலே தக்கேச படலத்திலே புட்பகுதி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். சிவபெருமானுடைய அருமை பெருமைகளை அவனுடைய உயர்வையும் திருவருள் இல்லையானால் உணர முடியாது, தேவர்களாயினும் உணர முடியாது. பிரமன் தெரியாதவர் அல்ல, விஷ்ணு தெரியாதவரும் அல்ல, தக்கனும் தெரியாதவர் அல்ல. தெரிந்தாலும் கூட அவன் அருள் இல்லையானால் அவனை உணர முடியாது. அவன் அருளே கண்ணாக காணி நல்லால், அவன் அருளே கண்ணாக காணி நல்லால், இப்படியே நின்னிறத்தன் இவனத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்பது அப்பர் தேவாரம். அவனை காண்பது எதனாலே காணலாம் என்றால் அவன் அருளாலே அவனை காண்பது. அப்படிப்பட்ட அந்த அறிவு சிவஞானம் கல்வியினாலே வந்துடாது, கல்வியினாலே கிடைக்காது, மற்ற எந்த வகையான உயர்வுகளாலும் கிடைக்காது. திருவருளாலேயே திருவருள் கிடைக்கும், திருவருளாலேயே திருவருள் கிடைக்கும். அதற்கு நான் இழந்து போய் அவனை வணங்கணும், நான் இழந்து நான் இழந்து வணங்கணும். நான் இழந்தவர்களுக்கு திருவருள் கிடைக்கும், நான் இழக்காதவர்களுக்கு திருவருள் கிடைக்காது. வேதாகம புராண இதிகாச சாஸ்திர தோத்திர ஆகமங்கள் எல்லாவற்றையும் கரைச்சு குடிச்சாலும் கூட அந்த சிவஞானம் கிடைக்காது. சிவனடியே சிந்திக்கும் திருப்பருக சிவஞானம் என்று சொல்லுகிறாரு. அந்த சிவஞானம் எதனாலே கிடைக்கும் என்றால் சிவன் அருளாலேயே சிவஞானம் கிடைக்கும். சிவன் அருளாலே சிவஞானம் கிடைப்பதற்கு நான் இழந்து போகும், நான் இழக்கின்ற வரையிலும் சிவஞானம் கிடைக்காது. நான் என்றால் இந்த நான் அறிவுடையவன் என்கின்ற எண்ணம், நான் அறிவுடையவன், நான் இவனை கண்டுவிடுவேன் என்கின்ற எண்ணம், நமக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது என்கின்ற எண்ணம், நமக்கு அது இல்லை என்று எண்ண வேணும். இது இல்லை, நம்மாலே ஒன்றுமில்லை. அவன்தான் இந்த அறிவை தந்தான், அவன்தான் தேகத்தை தந்தான், அவன்தான் எல்லாம் தருவாரே தவிர நம்மாலே ஆவது ஒன்றுமில்லை என்கின்ற எண்ணம் வந்துடுவான். யான் தான் எனுஞ்சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவர்க்கும் தோன்றாது சத்தியம் என்பது கந்தர் அலங்காரம். யான் தான் எனுஞ்சொல் இரண்டும் கெட்டால் அது கெட்டு தன்வசம் இழந்து நிற்பது, அதான் நான் இழக்கும். தன்வசம் இழந்து எல்லா உஞ்சையிலே என்று உணரப்பெற்று இருப்பது. ஆமா, அந்த யான் எனது என்கின்ற செருக்கு எள்ளளவு கூட இருக்கக்கூடாது. எள்ளளவு இருந்தாலும் இவன் ஞானம் கிடைக்காது, அது சாமானியமா வராது. தான் என்றவர் முன் ஒளித்தோடி, தன்னை இழந்தவர் முன் யான் என்று சென்றிடும் காசிப்பரான் என்பது குமார உருவாட்டு. தான் என்றவர் முன் ஒளித்தோடி, அவர்களுக்கு முன்னே ஒளிந்து கொள்வார். இப்ப பரமாவும் விஷ்ணுவும் தேடினார்கள் என்றால் தேடி கண்டுவிடலாம் என்று தாடினார் அல்லவா, அதுதான் தவறாக. அதை நாம் பார்க்க முடியாத ஆதியந்தவல்லாத அரும்பெருஞ்சோதியாயிருக்கிறாரே பரமேஸ்வரன் என்று எண்ணி, பெருமானே நீயே இறங்கி எங்களுக்கு அருள் செய்ய வேணும், எங்கள் தவற்றை நீ பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தால் அப்பொழுது அவர்களுக்கு ஆட்சி தந்திருப்பார். நான் அடியை பார்த்து விடுவேன் என்று அவர் போனார், இவர் முடிய பார்த்து விடுவேன் என்று, அந்த பார்த்து விடுவேன்னு சொன்னதனாலே நான் பறவையா போனேன் சாமியின்னா பிரம்மா. உலகத்தையே படைக்கிற பிரம்மாவா இருந்து நான் உன்னை கண்டுவிடுவேன் என்று சொன்னேன் அல்லவா, அந்த குற்றத்தினாலே நான் பச்சியா மாறிட்டேனே, பிரமாவா இருந்தவன் பச்சியா மாறிட்டேன் அப்படிங்கிறார். நம்மாலே எதுவும் ஆகாது, எல்லாவன் அருளே என்று எண்ணி, அவனுக்கு பணி செய்வதா, பணி செய்வதுவே நம்முடைய கடமை என்று எண்ணி, அவனை நினைந்து உருகி வழிபாடு செய்தலே நேதியாக கொண்டவர்களுக்கு அவன் ஒரு காலத்தில் சிவஞானத்தை தருவான். அதுலயும் காலம் பார்த்து பக்குவம் பார்த்து தருவான், சாமான தர மாட்டான். மற்றதெல்லாம் லெகுவா கூட கொடுத்துருவான், பட்டம் பதவி வீடு வாசல் பெண் ஜாதி உள்ள இதுகள் எல்லாம் வெகுபத்து கள்ளி கொடுக்குறான்ல. உள்ள வேணாங்க வேணாங்க பிறகுது, பணம் வேணாங்க வேணாங்க சேருது, அதையும் கொடுக்கணும்னாலே அவன் திருவருளாலே அவனை கண்டு காட்டும் திருவருளே கண்ணாக கண்டு பர வீட்டின்ப மெய்யருளை மேவு நாள் என்னாளோ என்பது தாய்மாரவர் ஒரு பாட்டு. காட்டும் திருவருளே கண்ணாக, திருவருளே கண்ணாக, இந்த கண்ணுக்கெல்லாம் வேலையே இல்லை. இங்கே அந்த சிவஞானத்தை சிவனை தரிசிக்கிறதுக்கு இந்த கண்ணாலையெல்லாம் முடியாது. சிவனை தரிசிக்க இந்த கண்ணு ஆகுமா? ஆகாது. பூனக்கண் பாசம் உணரா. அதனாலே காட்டும் திருவருளே கண்ணாக கண்டு பர வீட்டின்ப மெய்ப்பொருளை மெகுநாள் என்னாலோ என்பது தாய்மாரவர் பாடல். அதனாலே திருவருளையே துணையாக கொண்டு திருவருளை தேடுதல், திருவருளையே துணையாக கொண்டு திருவருளை தேடுதல். ஆகையினாலே அப்படி வந்து அந்த எண்ணம் வருகின்ற வரையில கடவுள் ஒளிந்து கொண்டிருப்பார். தேடிக்கிட்டு அலையிட்டு இருந்த பய அப்படின்னு ஒளிஞ்சுக்கிட்டே இருப்பார், அதுவரையிலும் வெளிப்பட மாட்டார். அதனால இப்ப ததீசி தக்கன் வந்து பரமதேவனுடைய புத்திரனாக இருந்து அவன் வேதாகமங்களை எல்லாம் படித்தவனாகவும் இருந்து அப்பா கிட்டேயே பாடமும் கேட்டான். பிரம்மா கிட்டேயே, பிரம்மா கிட்ட பாடம் கேட்டான்னா அவன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? பிரம்மா கிட்டே படித்தவன்னா எப்பேற்பட்ட ஆளா இருக்கும்? அதுவும் அப்பை, சொந்த அப்பை. அப்படின்னா அவன் எப்படி சொல்லி கொடுத்துருப்பான்? கள்ளங்கவடம் இல்லாம நல்லாவே சொல்லி கொடுத்துருப்பான். தன்னுடைய பிள்ளைக்கணும் ஒருவனுக்கு தந்தையே ஞானாசிரியனாக வாய்க்கிற ஆச்சரியம். பல பேருக்கு வெறும் தந்தையா இருப்பான், சோறு போடுவான், பணம் இருந்தா படிக்க வைப்பான், அவ்வளவு. ஞானத்தை தருவதற்கு பல பேருக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலே வந்து தந்தையே ஞானாசிரியனாக இருந்து உபதேச குருவாக இருந்து உபதேசிக்கிறான்னா அந்த ஆன்மா கொடுத்து வை. அது இருந்தும் பெறாத ஆன்மாக்கள் உண்டு தந்தையினிடத்துல. ஏமாந்து போனவன் நிறைய பேர் இருக்கான். தந்தை ஞானாசிரியனா இருப்பான், பிள்ளைக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அதனாலே அது இரண்டும் பக்குவம் உள்ள ஆன்மாக வந்து தோன்றி இருந்தா அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும். பிரம்மா எவ்வளவு படிச்சவர்? அவ்வளவு இல்லை. அவருக்கு புத்திரனாக இருந்து அவனிடத்திலேயே பாடமும் கேட்டான். பாடமும் கேட்டு அவரை பூஜை பண்ணி அவனிடத்திலேயே வேண்டிய செல்வங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டான். அவன் பிரம்மா கிட்ட சிவபெருமானுடைய பெருமை எல்லாம் கேட்டு அவன் முடிவா அவன் எண்ணிக்கொண்டானா, தக்கர் எண்ணிக்கொண்டானா, அப்படின்னா அப்பேற்பட்ட சுவாமியை நான் பூஜை பண்ணி எல்லாருக்கும் மேல உசந்த பதவியையும் செல்வத்தையும் நான் அறிக்குவேன் அப்படின்னு எண்ணினானா. சுவாமியை பூஜை பண்ணி அவனுடைய திருவடியை திருவருளை முத்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணவில்லையா? சிவனை பூஜை பண்ணிவது எதற்காக என்று கேட்டால் முத்தியை பெறுவதற்காக. முடிவு அதான் இருக்கணும். இடையிலே இருக்கின்ற பலன்கள் நமக்கு சுவாமி தருவாரு என்கின்ற நம்பிக்கையோடு போயிட்டு இருக்க வேண்டியதான். தரலைனாலும் கோவிச்சுக்க கூடாது. சரி சரி, நம்ம சாமி நல்ல சாமி தான், ஏதோ நம்ம மேல குத்தமாடுறது சரி சரி. அதனாலே எல்லா பயன்களிலும் மிக உயர்ந்த பயனாக இருப்பது எது என்று கேட்டால் முத்தி தான். அதை இதுல சொல்றாரு, இந்த பிரபந்தத்துல சொல்றாரு, ஆறுயிர்க்கு உறுதி பேரா அரும்பயன் எவற்றின் உள்ளும். உயிர்கள் பெறுகின்ற பயன் எல்லாவற்றிலும் சீரிய முத்தி ஒன்றே சிறந்ததா. உலக பயன்கள் மற்ற துர்காதி போக முதலான பலன்கள் எல்லாவற்றிலும் மிக சிறந்ததாகவும் மிக முக்கியமாக பெற வேண்டியதாகவும் உள்ளது எது என்று கேட்டால் முத்தி பயன். அதனால திருவாதகத்தில கடைசியிலே அச்சோபதிகத்தில எடுத்த உடனே சொன்னார், முத்தி நெறி அறியாத மூர்க்கருடன் முயல்வே. முத்தி நெறி அறியாதவன் அத்தனை பேரும் மூர்க்கர்கள். எத்தனை பேர் முத்தி நெறிய பத்தி சிந்திக்கிறேன். அதனாலே ஆறு உயிர்க்கு உறுதி பேரா அரும்பயன் எவற்றினுள்ளும் சீரிய முத்தி ஒன்றே சிறந்ததாம். ஆறு உயிர்க்கு உறுதி பேராம், உறுதியான செல்வம் எது என்று கேட்டால் முத்தியாகிய செல்வம் தான். ஆறு உயிர்க்கு உறுதி பேராம் அரும்பயன் எவற்றினுள்ளும் சீரிய முத்தி ஒன்றே சிறந்ததாம். ஏனை பேர் மற்றைய செல்வங்கள் மற்றைய பயன்கள் எல்லாம் பேரிடர் பாலாவாக மற்றது அத்தனையும் இடர் வருவதற்கான காரணமாக இருக்கும். மற்ற பெயர்கள் அத்தனையுமே பலன்கள் அத்தனையுமே பின்னால அதனால துன்பம் வருவதற்கு காரணமாக அந்த இன்பம் இருக்குமே தவிர, துன்பம் வருவதற்கான காரணமாக அந்த இன்பம் இருக்குமே தவிர இன்பமாகவே முடியாது. இந்த இடம் வழக்குது, இன்பமாக தோன்றி துன்பமாக, இன்பமாக தோன்றி ஒவ்வொரு பயன்கள் அப்படியே இன்பமாக முதலியே தோன்றி பிறகு துன்பமாக முடியும். முத்தி பயன் ஒண்ணுதான் இன்பமாகவே இருக்கும், இன்பம் இன்பமே என்று முடியும். அதனாலே பேரிடர் பாலவ ஆதலார் பேசக்கென்மின் நாரியூர் பாகன்மைய கச்சிமா நகர நன்னி என்று நாரத முனிவர் தக்கனுடைய புள்ளங்களுக்கு சொல்லுகிறார். அதனாலே திருவருளை பெற வேண்டும் என்கின்றவனுக்கு அந்த நான் கெட்டு போவது, வான் கெட்டு மாருதமாய்ந்து அழல் நீர் மண்கடினும் தான் கட்டலின்றி சலிப்பறியா தன்மை எனக்கு ஊன்கட்டு உயிர் ஊன்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்டவா வாடி தள்ளையனம் கொட்டாகும் என்பது திருத்தள்ளையனம் திருவாசகம். அதனாலே ததீசி தக்கனுக்கு செல்வம் நிறைய இருந்தபடியினாலே நான் என்பது இருந்தது. இருந்தபடியினாலதான் அவன் என்ன பண்ண, கொடுத்த சுவாமியவே மறந்துட்டு, செல்வம் கொடுத்த சுவாமியவே மறந்துட்டு, இது நன்றி கொன்ற பாவம் நன்றி மறந்த பாவம் மறந்துட்டு திருமாலை வச்சு யாகம் பண்றேன்னு ஆரம்பிச்சிட்டான். திருமாலை வச்சு யாகம் பண்றேன்னு ஆரம்பிச்சான். அப்ப ததீசி முனிவர் சொல்றாரு, ஆதலின் எச்சந்தன்னால் அணங்குரு பாகன் தன்னை மாதவன் முதலாம் விண்ணோர் வணங்கினர். அதனாலே எச்சம் என்கின்ற யாகத்தால யஜ்யம் என்பது எச்சம் வந்தது. எச்சத்தினாலே சிவபெருமானை வழிபட்டு பயன்பெறுவதற்காக விஷ்ணு முதலான அத்துணை தேவர்களும் அந்த நெறியில் என்று பயன்பெற்றார்கள். எச்சம் வணங்கினர் வழிபட்டு போதுவர் என்பதன்றே அம்மனை பொருளாம். அன்றி ஏதமில் எச்சம் தன்னால் தனைத்துணு என்பதாகும். அதனாலே எச்சத்தாலே எச்சத்தை தொழு என்பது எச்ச மூர்த்தியாயிருக்கிற பரமேஸ்வரனை எச்சத்தாலே யஜ்யத்தாலே யாகத்துக்கு அதிபதியாயிருக்கிற பரமேஸ்வரனை வணங்குவாயாக என்பது அந்த வேதத்தினுடைய சொற்பொருள். அதனாலே சகந்தனில் எவரும் தம்மின் உயர்ந்தவர் தமை பூசிப்பர். யாரும் பூசிப்பவர்கள் வணங்குகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்றால் தம்மை விட உயர்ந்தவர்களா இருக்க வேண்டும். அவங்களைத்தான் பூசிக்க வேண்டும். யாரை பூசிக்கலாம் என்றால் தன்னை விட உயர்ந்தவர்களை பூசிப்போம். நம்ம தீட்சா முறையிலே தீட்சை முந்தி பெற்றவர்களை பிந்தி பெற்றவர்கள் பூசிப்போம். தீட்சையிலேயே இப்ப நிர்வாண தீட்சை பெற்றவர் இருக்கிறாரு, விசேட தீட்சை முந்தியே பெற்றிருப்பாரு, இப்ப நிர்வாண தீட்சையை பெற்றிருப்பாரு, இப்ப அவருக்கு பின்னாலே இவர் வராம இருக்கலாம். அப்படின்னா விசேட தீட்சை பெற்றவர் நிர்வாண தீட்சை காரணம் கூடணும், பிந்தியை பெற்றிருந்தாலும் கூட தீட்சை உயர்வு. ஆகையினாலே தனக்கு தனக்கு மேல உயர்ந்தவர்களைத்தான் யாருமே பூசிப்பார் பூசிக்கவும் உயர்ந்தவர் தம்மை பூசிப்பார். உகந்தவர் கன்றி தம்மோடு ஒத்தவர் இழிந்தோர் தம்மை அகந்தர பூசை செய்வார் ஆருளார். அதனால தம்மோடு ஒத்தவர்க்கோ தமக்கு கீழ்பட்டவர்களையோ பூசிக்க கூடாது வழிபடக்கூடாது. விதியும் அற்றே அதுதான் சட்டமே. மகந்தனக்கு அரசன் முக்கன் வள்ளலே என்னும் வேதம். ஆகவே மகத்துக்கு அரசனாயிருப்பவன் யார் என்று கேட்டால் முக்கன் வள்ளலாகிய சிவனே. மகம் என்ற யாகத்துக்கு வள்ளலாக இருப்பவன் தலைவனாக இருப்பவன் சிவபெருமானே. இப்போ மற்ற யாகங்கள்லாம் எத்தனையோ பெரிய பீடியோட்டெல்லாம் செய்கிறாங்க, நிறைய யாகங்கள்லாம் செய்கிறாங்க, பல பேர் பல முறையுடைய அவர்கள் தக்கனோட சேர்ந்தவர்கள். தக்கன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சிவனை எண்ணாமல் சிவனை வந்து பிரதம பொருளாக வைக்காமல், பிரதம பொருளாக தெரியாத முதற் பொருளாக எண்ணாமல் மற்ற தெய்வங்களை முதற் பொருளாக வைத்து யாகத்தை பண்ணுகிறார்கள். அதற்கும் பலனோ அபராதமோ கொடுப்பவன் சிவன் தான். பலன் தருவான் அவரானால் அவனடிக்கு அன்பு செய்ய மாண்பரம் அறந்தன்பாதம் மறந்து செய்ய அறங்கள் எல்லாம் வீண் செய்யும் சித்தியார். அறந்தன்பாதம் மறந்து செய்ய அறங்கள் எல்லாம் வீண் செய்யும். அதனாலே சிவனை முதலாக வைத்து செய்யாத இடங்களுக்கு போய் தரிசனம் பண்ணால் பாவம். சிவனை முதலாக வைத்து வழிபடாத இடங்களுக்கு போறோம்னு சொல்லுக்கோ அது பாவம். அதனாலே அந்த மாதிரி இடங்களுக்கு நான் போக மாட்டேன், அதிகபட்ச ராமெல்லாம் போக மாட்டேன். ஏமாந்தோட போயிடக்கூடாது, மறந்தோட போயிருப்பான், ரொம்ப வேண்டியவனா இருப்பான். அவன் இந்த மாதிரி யாகம் பண்றேன் பண்றேன்னு சிவனை முதலாக வைக்காம சிவ வரத்துவம் தெரியாம செய்யறான்னு வச்சுக்கோ, கூப்பிட்டான்னு வச்சுக்கோ, வரேன்னு பிரசாரத்துக்காக சொல்லிட்டு போகப்படாது. அப்புறம் கண்டு காட்டானா அன்னைக்கு முக்கியமான வரையா போச்சுக்கு வர முடியல, இல்லைன்னா காய்ச்சல் வந்துருச்சுங்க டாக்டர் கிட்ட போயிட்டணுங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம். அடங்குதா அந்த பொய்னால பாவில்லை, அந்த போனா பாவரும் இந்த பொய்னால பாவரா. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். மற்ற பேர்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவெல்லாம் காலேஜில் சேராதவன். நம்ம காலேஜில் சேர்ந்துட்டோம், ஒழுங்கா படிக்கணும், தவறாமல் படிக்கணும், ரொம்ப பாடத்தை கண்ணாக கேட்கணும். அந்த காலேஜ் சட்டம் எப்படி இருக்கோ அது மாதிரி நடந்துக்கணும், ஃபஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். சேராதவனுக்கு பரவாயில்ல, எப்படி வேணாலும் அலையலாம், எதை வேணாலும் படிக்கலாம், எதை வேணாலும் படிக்கலாம், சேர்ந்தவன் எதை படிக்கணுமோ அதை படிச்சு அதுல உருப்படி ஆக்கணும்தா. அதனாலே மகந்தனுக்கு அரசன் முக்கன் வள்ளலு என்னும் வேணும். மலர்தலை உலகமெல்லாம் வழிபடு கடவுள் என்றும், அலைகடல் உயிர்த்த நஞ்ச அமுது செய்த அருளும் மேறு சிலையுடை முதலே என்று யார் இது தெளியார் என்ன. ஒரே ஒரு சான்று போதும், அவன்தான் உலகத்துக்கு முதற்கடவுள், அவன்தான் எல்லாரையும் காப்பாற்றுகிறவன் அவன்தான் என்பதே அவன் நஞ்சு உண்டு மற்றவர்களே தாங்கிய அந்த ஒரே ஒரு வரலாறு சான்று போதும். அவருடைய நீலகண்டம் ஒன்றே காட்டி கொண்டிருக்கிறது, அடையாளமாக இருக்கு. எல்லாரையும் காப்பாத்தினவன் நான் தான், காப்பாத்துறவன் நான் தான் சொல்லி அந்த நீலகண்டம் காட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் அழிக்கிறவன் நான் தான் நெருப்பு காட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாரையும் அழிப்பவன் நானே, எல்லாரையும் காப்பவன் நான், எல்லாரையும் படைப்பவனும் நான். உடுக்க அதான் அந்த திருக்கோலத்தை பார்த்தாலே படைக்கிறான், காக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான். இந்த அடையாளம் வேற எந்த தெய்வங்களும் கிடையாது. இந்த அடையாளம் வேற எந்த தெய்வத்தையும். அதனாலே அலைகடல் உயிர்த்த நெஞ்ச அமுது செய்த அருளும் மேறு சிலையுடை முதலே என்று யார் இது தெளியார். கொஞ்சம் அறிவு உள்ளவனு கூட இது வழங்குமே, கொஞ்சம் அறிவு இருந்தா போதுக்கு தேரணமான ஞானம் கட்டி. எதுக்கு இந்த அடையாளங்களை லேசா தெரிஞ்சாலும் இந்த வரலாறு தெரிஞ்சாலே போதும். என்ன பலர் புகழ் ததீசி மேலோன் பகர்ந்தனன் பகர கேட்டு. இப்படி ததீசி முனிவர் தக்கனுக்கு சொன்னாரு. அதுக்கு மேல அவைக்களத்துறையும் பார்ப்பார் தருவொருட்கு ஆசை கூறும். அவைக்களத்தில் வந்திருந்த யாகத்துக்கு வந்திருந்த வேதியர்கள் பிராமணர்கள் அத்தனை பேரும் இந்த உண்மை தெரிந்திருந்து கூட, சில பல பேரும் தெரிந்திருந்து கூட தக்கஞ்சி என்ற உபசாரம் கொடுக்கிற தானத்துக்காக காத்து கொடுப்பாங்க. பணத்துக்காக தங்கத்தட்டு, தங்கத்தட்டுலயே சாப்பாடுப்பா, சாப்பிட கூட தட்டை வீட்டு கொண்டு வரலாம், கொண்டு வரலாம், எவ்வளவு வேணாலும் அள்ளிக்கிட்டு போலாம் மூட்டை மூட்டையா. அப்படி இல்ல யாகம், யாகத்தை அதுல கந்தபுராணத்துல கேளுங்க, லாலா பட்டேல வந்து ஏமாந்துராஜ். அதனாலே அவர்கள் ஆசை பொருளில் ஆசைப்பட்டு தக்கன் சொல்லுவது நியாயம், ததீசி சொல்லுவது சரியல்ல என்று எண்ணினார். ததீசி முனிவர் சொல்லுவது சரியல்ல என்று எண்ணினார். கவர்த்த புல் அறிவின் மான்று கடுங்குழில் தக்கன் கூற்றே நிவப்புற புகரலோடும். அதனால தக்கன் சொன்னதுதான் சரி, தக்கன் சொல்லுவதுதான் சரி என்று எல்லாரும் பேசிக்கிட்டான். நெடுந்தகையும் அறிவில் காட்சி தவத்திரல் ததீசி சிறி விப்பிரர் தம்மை நோக்கி. அப்படி தக்கனுடைய கொள்கையே சரி என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பிராமணர்களை பார்த்து ததீசி முனிவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார் தெரியுமா? படுபொருள் வெக்கு நீரார் பார்ப்பன கடையர்கால் நீர். படுபொருள் அழிந்து போகின்ற இந்த பொருளை விரும்பி வெக்கினா விரும்பி இருக்கின்ற பார்ப்பன கடையர்களே என்ன யார் பொருளுக்காக இப்ப பார்ப்பனர் என்ன பண்றா தெரியுமா? என்னென்ன சொல்ல வேணும் சொல்லவே படாது. அந்த அளவு வேதாகங்களெல்லாம் கொண்டு போய் பட்டவன் கெட்டவன் கற்பண சாமிகளாம் உபாவிச்சு பண்ணார். யாருக்கு அங்க போய் இந்த ஆகம மந்திரத்தை சொல்றாப்பா? அங்க போய் அந்த கற்பண சாமி கிட்ட நம்ம சிவாக மந்திரத்தை சொல்றோம் சொல்லி அந்த சாமிக்கு உபசாரம் பூசி மறுநாள் அவன் கடாயும் கோழி வெட்டி சாய்க்கிறான். சொல்லணும்ல அது இந்த மாதிரி நூலை படிக்கணும். அதை படித்ததோடு இருந்தால் அது கூலிக்காவும் பூசைக்காவும்னு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். எங்கே கூப்பிட்டாலும் போய் அடித்தோம்னா பணம் கிடைக்கும். இந்த உண்மை தெரியாது இல்லை. அதில் படுபொருள் வெக்கு நீரார் பார்ப்பன கடையர்கால் நீர் நடு விகந்து உரைத்த ஆற்றால் நடலை கூறு ஒழுக்கம் ஊர். நீ நடுநிலைமையை இகழ்ந்து விட்டு இது பொய்யான ஒழுக்கத்தை கொண்டு நீங்கள் கெடுநெறி பற்றி செய்வ நிந்தையிற் கிளர்ச்சி உண்டு கொடுமுக கலியில் தோன்றி கலாய்த்த நீர் இடும்பை ஊர். அதனாலே நீங்கள் கலியுகத்திலே பிராமணர்களாக பிறந்தோம், வைதிக புறத்தராகி வேதாகமங்களுக்கு நீங்க புறம்பாக இருந்தோம், சைவ நூல் வழியை கைவிட்டு சைவ நூலில் சொல்லியிருக்கப்பட்ட நெறியை கைவிட்டு விட்டு உயிரியில் புறநூல் பற்றி உலப்பரு மறையின் நிந்தை ஐதன புகன்று. அதனாலே நீங்கள் புறச்சமய நூல்களை கற்று சைவ நூல் வழியை விட்டு விட்டு அந்த புறச்சமய நூலிலே சொல்லியிருக்கின்றதற்கு தக்கதாக வேதத்துக்கு பொருள் பண்ணி கொண்டு, வேதத்துல சொல்லி இருக்கப்பட்ட இப்படி பொருளை பண்ணாமல் புறச்சமயத்துல இருக்கிற சொல்லி இருக்கிற பொருளுக்கு தகுந்தாற் போல வேதத்திற்கு பொருள் அர்த்தம் பண்ணி நிந்தை பற்றி ஐதன புகன்று வேற்று மொழியினை ஆதரித்து. வேற்றுமொழி என்பது இப்ப நமக்கு முக்கியமான மொழி எது என்று கேட்டால் சமஸ்கிருதமும் தமிழும், வடமொழியும் தென்மொழி ரெண்டும். இதை அல்லாத மற்ற மொழிகள் இருக்குது பாரு, அந்த மொழியையும் அடையாள அவர்கள் ஆதரித்து பெரிதாக எண்ணி. இந்த மொழியிலே பற்று அதிகம் இல்லாமல், தமிழ்ல பற்று கிடையாது, இல்ல தமிழ்ல பற்றெல்லாம் அதிகம் இருக்காது சொல்லுவான், வெளியில வேணும் அப்படி சொல்லிப்பான் அவன் இந்த மொழி. அதோடு ஆங்கிலம் முதலான மற்ற பாஷைகளை கற்று பொய்திகள் நரகில் உயிக்கும், பொய்திகள் நரகில் கொண்டு போய் தள்ளுகின்ற புண்டரம் பொலிய கொண்டு, பொய்திகள் நரகில் உயிக்கும் புண்டரம் பொலிய கொண்டு, எண்டிசை மறையீரெல்லாம் இயம்பு வெந்நீரும் உம்மை புண்டர அக்கமால சிவலிங்க பூசை தம்மில் வெண்டிடா வைரம் கொண்டு. வேதாகமங்களிலே சொல்லப்படுகின்ற திருநெற்றையும் உருத்திராக்கத்தையும் திரிபுண்டரத்தையும் விட்டுவிட்டு, சிவலிங்க பூஜையும் விட்டுவிட்டு, அதுல வைராக்கியம், அதுல வைராக்கியம் உண்டு. வைராக்கியம்னா அது பூசுறதே கிடையாது, அதை போடுறதே கிடையாது, இது பண்றதே கிடையாது என்ற வைராக்கியம் உண்டு. வெந்த உன்னை தண்டு சங்காளி சக்க தண்டு சங்காளி கஞ்ச குறிகளை தணிவில் தாங்கி தனிவில் தாங்கி அந்தனர் தமக்கு தேவா அறநடி தாளாது தொழாது, அந்தனர்களுக்கு தெய்வமாக விளங்குகின்ற சௌருமானை வழங்காது. தோளின் வந்தவர் தமக்கு தேவா மாயனை தழுவி, தோளில் வந்தவருக்கு தேவ தெய்வமாக இருக்கின்ற மாயனை வணங்கி. பிரம்மனுடைய தோளிலே வந்தவர் சத்திரியன், சத்திரிகளுக்கு தெய்வம் விஷ்ணு, அந்தன்களுக்கு தெய்வம் சிவன், சத்திரிகளுக்கு தெய்வம் விஷ்ணு, வைசியர்களுக்கு தெய்வம் பிரம்மன், சூத்திரர்களுக்கு தெய்வம் இந்திரம். இப்படி ஒரு முறை பிரிச்சிருக்கு வேதத்தில், இது ஒரு புது விதி. எல்லாத்துக்கும் தெய்வம் சிவன். அப்படி தொழாது தழுவிப்பேன் மாயனை தழுவிப்பேன் நிந்தனைக்குரியராகி நிலைமிசை திரிக வாழா நொந்து நீர் தழுவும் மாலும் உங்களுக்கு அருள் செய்யானால், அதனாலே உங்களுக்கு மாலும் அருள் செய்ய மாட்டான், செய்ய மாட்டான்னா கோடீஸ்வரனா இருக்கிறானே அப்படிங்கிறீங்களா, மால் அருள் செய்யாம எப்படி அவன் பணக்காரனான் அப்படிங்கிறீங்களா. அதுதான் வந்து அவன் முன்னே செய்த முன்னே பிறப்பிலே செய்த சில நன்மை காரணமாக ஏதோ புண்ணியத்து காரணமாக காசு பணத்தை கொடுத்துருப்பான் காவலவங்க. அதை முன்னே சொன்னேன், காசு பணம் சிவனுக்கு பெருசு அல்ல, நமக்குத்தானே அது பெருசு, சிவனுக்கு பெருசு அல்ல. அதை போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் சேர்த்து போறானே, அவ்வளவுதானே போட்டுட்டு போயிடறான் அல்லவா. அதனாலே அதுக்காக வந்து மாயன் அருள் செய்தான் என்றுக்கூடாது, மாயன் கோபிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த கந்தபுராணத்துல கேளுங்க, சதீசி படலத்துல இது பிரம்ம உபதேசத்து படலத்துல சொல்றாரு, எங்களை வந்து சௌருமானுக்கு அடியவர்கள் என்று எங்களை வழிபடுகின்றவனுக்கு நாங்கள் அருள் செய்வோம். பரமா சொல்றாரு, எங்களை என்னையும் விஷ்ணுவையும் சௌருமானுக்கு அடியவர்கள் என்று எண்ணி எங்களை யார் வழங்குகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் அருள் செய்வோம். சௌருமானோட சமமாக யாராவது நினைச்சான்னா அவங்களுக்கு நாங்கள் அருள் செய்ய மாட்டோம். அவன் எங்களுக்கு பொல்லாதவன், யாரு பொல்லாதவன், சௌருமானுக்கு சமானமாக எங்களை நினைக்கிறவே எங்களுக்கு கட்டவன் அப்படின்னு பரமா சொல்றாரு. அதனாலே என்னவன் கொடிய சாப இயம்பினான், இப்படி சாபத்தை ததீசி முனிவர் அந்த பிராமணன் எடுத்து போட்டார். சிதம்பு தக்கன் தன்னை முன் செயர்த்து நோக்கி சாற்றுவான், அச்சமின்றி பொன்னவர் சடிலத்தேவை இகழ்ந்தனை, கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் சௌருமானை நீ இகழ்ந்தாய், புரியலாதாய் நின்னுடைய குலத்துக்கு இன்னே முடிவன நினைவில் கோடி, உன்னுடைய குலத்துக்கு நாசம் இன்றைக்கே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தக்கனுக்கு சாபத்தை போட்டாரு. போட்டுட்டு வழிபடற்கு உரியார் தமிழ் வழிபடல் மறுத்து மற்ற வழிபடற்கு உரியரல்லார் தமிழ் வழிபடுவோராய், வழிபட வேண்டியவர்களை வழிபடாமல் வழிபடக்கூடாதவர்களை வழிபடுகின்றவன் நரகத்துக்கு போவான். இதெல்லாம் முக்கியமான இடங்கள். வழிபடற்கு உரியார் தமை வழிபடல் மறுப்பு. மற்ற வழிபடற்கு உரியரெல்லார் தமை வழிபடுவோராயி வழியினார் தமக்கு தெய்வம் வகுத்திடும் கொடிய தண்டம் வழியினால் இன்னே எய்தும் என்பது வழக்காமல். அதனாலே வழிபட வேண்டியவர்களை வழிபடாமல் விட்டுவிட்டால் தெய்வம் அவனுக்கு தண்டனை கொடுக்கும். வழிபடக்கூடாதவர்கள் வழிபட்டால் அவனுக்கு தண்டனை. வழிபடக்கூடியவர்களை வழிபடாவிட்டாலும் வழிபடக்கூடாதவர்களை வழிபட்டாலும் தண்டம். எந்தனன் ததீசி செம்மல், எந்தனன் ததீசி செம்மல் எழுந்துதன் இருங்கை உக்கான். இப்படி சாபத்தை போட்டுட்டு ததீசி முனிவர் சீடலோடு தன்னுடைய ஆசிரமத்துக்கு எழுந்துவிட்டார். அன்றது நோக்கி பூமேல் ஆண்டகை அச்சை எய்தி துந்திய குழுவின் நீங்கி சுடன்மழு படையான்பாங்க செந்தனன் சென்றவினர் திருவதி எழுந்து நின்று. அதில் என்ன சொல்றாருன்னா, அதுல அப்படி இல்ல, இவர் என்ன சொல்றாருன்னா உடனே பிரம்மா எந்திரிச்சு சௌர்மானுக்கு பக்கத்துக்கு போட்டாராம். சௌர்மானுக்கு பக்கத்துக்கு போட்டாராம் பயந்துகிட்டு பிரம்மா தக்கனுடைய அப்பா. அதுக்கு மேல திருவிதியாகிய தக்கன் எழுந்தான். எழுந்து எச்சானாம் துளவினானை அடைக்கலை என்று போற்றி, துளவினானை அடைக்கலம் என்று போற்றி. புரியுதா துளவினான், புரியுது இல்ல? விஷ்ணு 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 துளசி மாலை என்பவராய் போற்றி. அச்சுதன் அருளால் வேள்வி தொடங்கலும் அடையதெல்லாம் உச்சகம் புகழும். திருமாலை முதலாக வைத்து யாகத்தை ஆரம்பிச்சிட்டான். திருமாலை முதலாக வச்சு யாகத்தை ஆரம்பிச்சான். அணையதெல்லாம் உச்சகம் புகழும் நல்யால் முனிவரன் மொழிய கேடா பச்சிளங் கொடியினன் நாள் பரம்பொருட்கு அதனை கூறும். நாரதர் நேரா சுவாமி கிட்ட போயிட்டாரு, செய்திகளை போய் அங்கே ஒப்பிக்கணும். நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியை அங்கே சுவாமி இடத்துல போய் விண்ணப்பித்தார். இப்படி அங்கே நடந்துகிட்டு இருக்கு சுவாமி அப்படின்னார். உடனே உமாதேவி எழுந்தா. உமாதேவி எழுந்து அதால சுவாமி கிட்டே சொல்கிறான், இறைவனே எனக்கு முன்னர் தாதை என்றிருந்த தக்க பொறியிலி, அறிவில்லாதவன் எனக்கு அப்பா தாதை என்று உபசாரத்தில் தானே உண்மையில் அப்பா அல்ல அல்ல தக்க பொறியிலி தமக்கு தீங்கே நாள்தோறும் புரியும் தீயோன் மறைநெறி வேள்வி சிந்தி வளர்க்குமார் அதனை இன்னே குறைபட சிதத்தி நின்பார் குலத்தகும் வரம் ஈதென்றாள். அதனாலே இப்பொழுது தேவர் இதை இழந்து விட்டு யாகத்தை பண்ணுகிறான். அதை உடனே அழிச்சது சாமி, இந்த வரத்தை எனக்கு கொடுன்னு கேட்டாலாம். இருள் குடி இருந்த கூந்தல் இரவிதன் மாற்றங்கேளா, உமாதேவியினுடைய அந்த திருவார்த்தையை கேட்டார். இருள் குடி இருந்த கூந்தல் இறைவி, புரியுதா? இருள் அதுல குடி இருக்குதா? எப்போதுமே நிறைக்கிறது இல்ல, எப்போதுமே நிறைக்கிறது இல்லை, வயசான தானே நிறைக்கும். அப்படி இருள் குடி இருந்த கூந்தல், அதுல இருந்து தமிழ் புலவர்களுக்கு நிறுவுதல். இருள் குடி இருந்த கூந்தல் இறைவிதன் மாற்றங்கேடா தெருள் குடி இருந்த சிந்தை தைவர சிவந்த நோண்டாள் அருள் குடி இருந்த பெம்மான் அழிதகை தக்கன் நெஞ்சில் வெருள் குடி இருந்து மொயம்பின் வீரபத்திரனை தந்தான். அப்படி அவள் வரம் கேட்ட உடனே சுவாமியானவர் அருள் குடி இருந்த நெஞ்சில் வெருள் குடி வந்ததுன்னார். வெருள்னா அந்த தக்கனுக்கு தண்டம் கொடுப்பதற்காக கோபித்தார். அப்படி கோபித்த போது வீரபத்திரன் தோன்றினார். கோபத்திலிருந்து வீரபத்திரர் வெளியில் இருந்தார். வீரபத்திரர் அண்டம் முட்டுகிறா போல உயரம், திக்கம் எல்லாம் தடவுவது போல தோள்கள், எண்ணிறந்த பிரம்மா விஷ்ணுக்குடைய தலைமாலைகள், ஆயிரம் சரங்கள், அக்னி சுரூபம், அளவில்லாத ஆயுதம், பயங்கரமான உருவம். சுவாமி சிவபெருமானுடைய கோபம்னா பார்த்துங்களேன், சிரிச்சா அதுக்கே அறிஞ்சு போச்சு. அப்புறம் கோபிச்சான என்ன மருந்து, சிரிச்ச போய் எரிஞ்சு போச்சு. அவன் சிரிப்ப சிரிப்புன்னு நம்பப்படாதுப்பா. யார் சிரிப்ப? சிவபெருமான் சிரிக்கிறான்னா அது நல்லதுக்கு சிரிக்கிறானோ கெட்டதுக்கு கள்ள சிரிப்பு. அதனாலே அப்படி அந்த கோபமே வீரபத்திரதாக தோன்றினார். எண்ணரும் உலகம் ஈன்ற சிற்றாக கெம்பீராட்டி வண்ணவார் புருவம் மீ போய் நெறிப்பவாய் துடிப்ப பொங்கி கண்ணரும் சினமி கொண்ட பத்திர காளி என்னும் பெண்ணனங்கரசை ஈன்றாள் பிறங்கரி சிதறங்கண்ணாள். உடனே உமாதேவிக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்திலிருந்து பத்திரகாளி இருந்தாள். உமாதேவியுடைய கோபத்திலிருந்து பத்திரகாளி தோன்றினாள். பத்திரக அறிவீர பத்திரன் இருவர் தாம் அத்தனை உமையை போற்றி பணியமக்கருளி. இருவரும் சுவாமியை வணங்கினார்கள், பத்திரகாளியும் வீரபத்திரனும். எங்களுக்கு என்ன பணி, நாங்கள் என்ன செய்யட்டும் என்று. முத்தலை சூலத்தன்னல் மொயம்பனை அருளின் நோக்கி இத்திரு மடந்தையோடு இறைப்பொழுதின்கண் பூந்து. இந்த பத்திரகாளியோடு நீ சென்று பழித்தொழில் தக்கன் வேலி பால்வெடுத்து உமையாஜியற்று ஒழித்து என்று அருளி செய்தான். ஐயால வீரபத்திரரை நோக்கி அதில் என்ன விரிவாக வருது, கந்த புராணத்தில் விரிவாக வருது. இந்த நீ சென்று தக்கரிடத்திலே நமக்கு செய்ய வேண்டிய உபசாரத்தை கேள். அப்படி அவன் உபசாரத்தை கொடுக்க சம்மதித்தான்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், அவன் யாகத்தை செய்யட்டும். மறுத்தான்னா யாகத்தை அழிச்சிட்டு வந்துடும் அப்படின்னு உத்தரவிட்டார். உமையும் அவர் அழித்து நீர் வருது என்று விடை கொடுத்த அருளை பெற்று தெளித்தனர் எழுந்தார் சென்றார் இருவரும் சீற்றம் போங்கால. இருவரும் புறப்பட்டார்கள், பத்திரகாளியும் வீரபத்திர சுவாமியும் பத்திரகாளி. இப்படி சென்றார்கள். அங்கே யாகத்திலே நடக்கிற நிகழ்ச்சியும் அதற்கு மேலே சுவாமி வருகின்ற நிகழ்ச்சி இன்னும் இருக்குது. அது ஒவ்வொரு வரிகளையும் ஒவ்வொரு வாக்கியங்களையும் நன்றாக சொல்ல வேண்டிய வாக்கியங்கள். நாடி தேடி தொழுவார்வால் நானத்தாக திரியேனோ மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி பதே.